காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ என்று கீதையில வரும். காமோகார்ஷித் நமோ நமஹா மந்தகார்ஷித் நமோ நமஹா என்று ஒரு ஜபமே உண்டு. காமத்தினாலே ஏற்பட்டது, குரோதத்தினாலே ஏற்பட்டது. மன்யுனா கோபம், குரோதம்னாலும் கோபம். காமத்திலே இருந்து கோபம் ஏற்படுகிறது என்று வேத வாக்கியங்களும் சரி, கீதை முதலான சாஸ்திரங்களும் சரி நமக்கு சொல்லுகின்றன. நம்ம இப்பொழுது ஸ்காந்தத்திலே பார்க்கும் பொழுது காஷ்யபர் தன்னுடைய தபத்தையெல்லாம் விட்டுவிட்டு காமத்தினாலே அசுர உற்பத்திக்கு காரணமானார் என்று பார்த்தோம். அது ஏன் நடக்கிறது என்கின்ற கருத்தையும் கண்டோம். இந்த கதையில ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது பலவிதமான மிருகங்களினுடைய வடிவத்திலே இவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கதை பகுதியானது வரும். எப்பொழுது காமத்திலே ஈடுபடுகிறார்களோ இது அவர்களை மனிதனை தேவநிலையிலே இருந்து மிருக நிலைக்கு மாற்றுகிறது, கீழே தள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து தான் அதிலே முக்கியமானது. அதில் பலவிதமான ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு, நம்ம விரிவாக இங்கே பார்க்க வேண்டாம். அவரவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அதனை விடுத்து விடுகிறோம். தபத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்த காசியபர் அந்த தபத்தை விடுத்துவிட்டு அவமான பொழுதாக காமத்திலே ஈடுபட்டார் என்றும் பார்த்தோம். இவரிடத்திலே வந்து குழந்தைகள் எல்லாம் விழுந்து வணங்குகின்றார்கள். சுரபத்மன் முதலிய அசுர குழந்தைகள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். மாயையாகின்ற சுரசையானவள் கொண்டு வந்து உன்னுடைய தந்தையை, உங்களுடைய தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசீர்வதித்த காசியபரிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்பதாக சுரபத்மன் கேட்கிறார். அப்ப அவர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தத்துவங்களை சொல்லுகிறார். நீங்கள் இந்திரியங்களை எல்லாம் வென்றடக்கி இருக்க வேண்டும், தபத்தை செய்ய வேண்டும். தபத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே தான் ரிஷிகளும் விஷ்ணு பிரம்மா முதலியவனவர்களும் பலரும் மிகச்சிறந்ததான பதவியை அடைந்தார்கள், அவர்கள் உயர் நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லும்படியாக பலவிதமான சரித்திரங்களை சொல்லுகிறார். குச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு செத்து கிடந்த பெண்ணை உயிர் கொடுத்தார் தன்னுடைய தவ வலிமையினாலே. அதே போல மிருகண்ட முனிவருக்கு மார்க்கண்டேயர் தோன்றினார். அவர் பரமசிவனிடத்திலே தன்னுடைய பக்தியினாலே தவத்தின் வலிமையினாலே என்றும் இரவாத சாகா வரத்தை பெற்றார் என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். அதே சமயத்தில் அந்த குச்சர் ஒரு யானைக்கு ஒரு தேவத்தன்மையை உண்டாக்கினார் என்று பலவிதமான சரித்திரங்களை இங்கே சொல்லுகிறார். இங்கே சில சரித்திரங்களை விரிவாக எடுத்துக்கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களும் தன்னுடைய கந்தபுராணத்திலே மிகச்சிறப்பாக சொல்லி வருகிறார். இதுல சைவ சித்தாந்த கருத்துக்களை தகுந்த இடம் பார்த்து காசியபர் உபதேசம் செய்வதாக வருகின்றது. நம்ம அடுத்த நிலையாக பார்க்கிறோம். அதே போல மார்க்கண்டேயர் முதலிய மற்ற சரித்திரங்களையும் நம்ம தனியாக பார்க்கிறோம். இப்பொழுது அதனுடைய கதைப்போக்கிலே இங்கே இருக்கக்கூடிய சரித்திரங்களை சொல்லுகொண்டு செல்லுகிறோம். இவர் நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்றால் தவத்தை செய்ய வேண்டும். தவத்தின் காரணத்தினாலே பரமேஸ்வரனை அந்த சிவபெருமானை ஆனந்திக்க செய்ய வேண்டும். அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே ஸ்காந்தத்து பிரகாரம் அப்படியே மௌனியாகி ஏதோ நினைத்தவர் போலே சிந்தையிலே ஆழ்ந்து விட்டு விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் இங்கே சொல்லும் பொழுது சுரசையானவள் நகைக்கிறார். ஏன்னா இது சரியான கதை ஓட்டம் சரியாக வரும். அவள் சொல்லுகிறார், முடிவரே உங்களுக்கு தவம் சரியாக இருக்கும், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அது சரியாக இருக்காது. அவர்கள் அழிவில்லாத சிறந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு செல்வம் வேண்டும் என்று சொல்வதாக, செல்வத்தை அடைய வேண்டும், பதவியை அடைய வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் வாழ்விலே என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இவர் சொன்னார், என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய கருத்தாக இருந்தால் நீ உபதேசம் செய்து கொள்ளலாம் என்று காசியவர் சொல்ல, மாயையானவள் அந்த சுரசையானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம், லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறாள். நம்ம இந்த உபதேசத்தையும் அடுத்து பார்க்கிறோம். எப்படி ஒரு மூன்று உபதேசம் ஒரு மூன்றுக்கு இருக்கக்கூடிய விசித்திரத்தை பார்க்கலாம். எப்படி நம்ம இருக்க வேண்டும்? செல்வம் தான் உயர்ந்தது என்று சொல்லியாக, செல்வம் உயர்ந்தது, பதவி வேண்டும், செல்வம் வேண்டும் என்று சுரசியானவள் உபதேசம் செய்கின்றார். சரி, இந்த செல்வத்தையும் உயர்ந்த பதவியையும் உயர்ந்த நிலையையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான் ஒருவரே வழி, அவரைத்தான் நீங்கள் அடைய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? பெரிய வேள்வியை செய்ய வேண்டும், வீர வேள்வி. வீர வேள்வியை நீங்கள் செய்ய வேண்டும். செல்வம் உடையவர்களை எல்லோரும் மதிப்பர், அவர்களுக்கு பதவியும் நல்ல தன்மையும் இருந்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். அதுதான் நமக்கு தேவையானது. குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம், நான் உங்களுடைய தாய் சொல்லுகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி தயாரவள் சொல்லுகிறாள். சொன்ன உடனேயே அவர்கள் அத்திரையில் சரி அம்மா சொல்லு, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது வீர யஜ்யம், ஒரு வீர வேள்வி செய்ய வேண்டும். அந்த வீர வேள்விக்காக வடத்வீபம், அதாவது ஆலமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த இங்கிருந்து வடதிசையில் இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் தயார் செய்து தருகிறேன் அந்த வீர வேள்விக்கு. அதில் நச்சு சமுத்துக்கள், மாம்சம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமானதும், பல பிராணிகளினுடைய மாம்சங்கள், பல பிராணிகளுடைய ரத்தங்கள், இதெல்லாம் நான் கொண்டு வந்து தருகிறேன். பலவிதமான மருந்து பொருள்களையும் தருகிறேன். இதை கொண்டு வீர வேள்வி செல்ல செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சைன்யம் இந்த உலகத்தையே கலக்கி கொண்டு செல்வதைப் போலவே இந்த லட்சாதி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாம், அசுர குழந்தைகள் எல்லாம் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது அங்கே வருகின்ற வழியிலே, அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இவர்களெல்லாம் சுக்கராச்சாரியார் பார்க்கிறார். அவர் நடுங்கி விட்டாராம். சுக்கராச்சாரியார் பார்த்தே நடுங்கி விடுகின்றார். இந்த சைன்யத்தை பார்த்து உடனேயே மந்திர சக்தியினாலே தன்னை மற்ற எல்லாரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்து கொண்டு தன்னை அவர்கள் மன மகிழ்ச்சிக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். உடனே பார்த்த உடனே சூரபத்மன் கேட்கிறான், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறதே, நீங்கள் யார், என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பா உங்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் நான் தான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் விழுந்து வணங்குகின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, நீங்கள் உங்களுடைய தாய் சொன்னது சரியான கருத்து, நான் சொல்லுகின்றேன் என்று இவரும் உபதேசம் செய்கின்றார். உபதேசம் செய்து நீங்கள் உங்கள் புலன்களை அடக்கி இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கின்றேன் என்று சூரபத்மனுக்கு அவன் நல்லபடியாக இந்த வீரவேள்வியை வீர யஜ்யத்தை செய்வதற்காக இருக்கக்கூடிய மந்திரங்களை உபதேசம் செய்கிறார். மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த ஆலவனத்தை அடையுங்கள், உங்கள் தாய் சொல்லுகின்றபடி மிக கொடூரமான தபத்தை இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி செய்யுங்கள், அவர் அனைத்தும் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் ஒரு உபதேசம் செய்கிறார். எப்படி இருக்கிறது என்று, அவர்களிடத்தை என்ன என்ன செய்ய வேண்டும் என்று இவர் உபதேசம் செய்கிறார். இந்த 3 உபதேசங்கள், ஒன்று காசியவர் செய்வது, இன்னொன்று சுக்கராச்சாரியார் செய்தது, இன்னொன்று சுரசையாகின்ற தாய் மாயா செய்திருக்கக்கூடியது. இந்த 3 தனியாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு தனியாக இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் செல்லுகின்றார்கள், அங்கே ஆலவனத்தை அடைகின்றார்கள். சூரபத்மன் சுற்றிலும் மிகச்சிறந்ததாக அந்த இடத்தை திருத்தி அமைத்து அங்கே வீர வேள்வி செய்வதற்காக நடுவிலே ஒரு பெரிய யாககுண்டம், அதை சுற்றிலும் 108 யாககுண்டங்கள், அதை சுற்றிலும் 1008 யாககுண்டங்கள், அதற்கு எல்லைகளுக்கெல்லாம் காளிகளையும் பிரேத பிசாசுகளையும் அங்கெங்கே அந்த தேவதைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து அந்த கொடூரமான தேவதைகளுக்கு பலிகளை எல்லாம் இட்டு அவர்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர்களெல்லாம் பூஜை செய்தபடியாக இந்த யாகத்தை ஆரம்பிப்பதற்காக இருக்கிறான். இந்த 1008 சுற்றி இருக்கக்கூடிய, முதல் சுற்றியில் இருக்கக்கூடிய 1008 அந்த வேள்வி குண்டங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தாரகாசுரனை நியமிக்கிறார். அடுத்தது 108 அங்கே நடத்துவதற்காக சிம்மவக்திரன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகனை நியமிக்கிறான். அடுத்தது தானே நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான யாக குண்டத்திற்கு தானே வந்து சேருகிறான். அதை அருகிலேயே ஒரு பெரிய ஸ்தூபமானது நட்டு, மிகச்சிறந்ததான ஒரு ஸ்தூபத்தை நட்டு, இங்கே சிங்கம், புலி, யானை, கரடி, குதிரை, ஆடு, மாடு எல்லாவற்றிற்கும் என்ன என்ன மிருகங்கள் இருக்கிறதோ அந்த மிருகங்களினுடைய மாம்சங்கள், ரத்தம், எண்ணெய், நெய், பால், தயிர், மது, தேன், வெள்மிளகு, என்னென்ன அன்னம், யாக பசுக்கள், சென்னல், அரிசி, மலர், கஸ்தூரி, இப்படி ஏராளமான விஷயங்கள், தர்பை, நற்பொறி, நவதானியங்கள் எல்லாவற்றையும் மலை போல தாயானவள் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதை கொண்டு இந்த மாம்சத்தை கொண்டு இந்த வேள்வி செய்கின்றார்கள். இதுல 2-3 விஷயம் உண்டு. வேத முறைப்படி செய்யக்கூடிய வேள்வி, வேதம் அல்லாததாக இறைவனை நோக்கி செய்யப்படக்கூடிய வேள்வி. இதற்கு அடிப்படை இவர் வேதத்திலே எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அதுல இருந்து கருத்துக்கள் மாறுபடுகின்றார்கள். இந்த சிலவற்றை எல்லாம் கருத்துக்களாக நம்ம பார்க்கலாம் என்பதற்காக அதையெல்லாம் நான் அதை கொடுத்து கொண்டு செல்கிறேன். இப்படி 1008 குண்டங்கள், 108 குண்டம், மிகச்சிறந்ததான் நடுவில் இருக்கக்கூடிய குண்டம், இதுல அவன் சூரபத்மன், அவனுடைய தம்பி சிம்மவர்த்தன் அதாவது சிங்கமுகன், கஜேந்திரனாக இருக்கப்பட்ட தாரகாசுரன், இந்த மூன்று பேரும் மிக கொடூரமான ஒரு யாகத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல காலம் செய்தும் கூட அவர்களுக்கு இறைவன் தோன்றவில்லை. பார்த்தான் சூரபத்மன் விடுவதில்லை என்று ஆகாயத்திலே கிளம்பி தன்னுடைய சதையை துணித்து துணித்து அங்கே யாகத்தியிலே இட்டு தன்னுடைய உடல் மூலமாக இட்டு என்ன செய்கிறான், அங்கே அவன் யாகத்தை செய்கிறான். அப்படியும் கூட அவன் சாகவில்லை. தன்னுடைய உதிரம், தன்னுடைய மாம்சம் எல்லாவற்றையும் இழந்து அங்கே யாக அக்னியிலே போட்டு மிகச்சிறந்ததான கொடூரமான வேள்வி செய்கிறான். இதை பார்த்து விட்டு மற்றவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அப்படியும் சிவன் வராத காரணத்தினாலே அந்த மிகச்சிறந்த தூபத்தின் மீது நின்று கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று அந்த குண்டத்துக்குள்ளே பாய்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே கதறுகிறார்கள் சிங்கமுகனும் தாரகாசுரனும். தாயில் இழந்த கன்றானது எப்படி கதறுமோ அதை போல கதறுகின்றார்களாம். நாங்களும் இறக்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய தலையை அறுத்து போடுகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய தலைகளை அறுத்து யாக குண்டங்களை எடுத்தார்கள். சிங்கமுகன் தாரகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாழி முகன், அஜமுகன் முதலான பலவிதமான பேர்களும் கூட அந்த சகோதரர்கள்லாம் தங்களுடைய தலைகளை அறுத்து அறுத்து போடுகின்றார்கள். போட போட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கையை அறுத்து போடுகின்றான் சிம்மவர்த்தனானுக்கு 2000 கை, 1000 சிங்கத்தலை, அத்தனையும் அறுத்து அறுத்து போடுகின்றான். இறைவன் கருணையினாலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் பார்த்தார், இதுக்கு மேல சோதிப்பதில்லை என்று சொல்லும்படியாக ஒரு வயோதிக அந்தனர் போல இங்கே தோன்றுகின்றாராம். அது என்னமோ தெரியல, இந்த ஸ்காந்தத்தில் பார்க்கும் பொழுது நானும் பார்வதி கல்யாணத்தில இருந்து பார்க்கிறேன். வயோதிக அந்தனர் வடிவத்திலேயே சிவபெருமான் பல இடங்கள்ல வந்து சோதிக்கிறார். இன்னும் பின்னாலே பார்க்க போகிறோம், முருகப்பெருமான் அப்படி தந்தையை போலவே இவரை எடுத்துக்கொண்டு வருகிறார் வயோதிக வள்ளியை காண்பதற்காக. இப்படி வயோதிக அந்தனர் வடிவத்திலே வந்து நிறுத்துகின்றாராம். அந்த மற்றவர்களெல்லாம் அறுத்து போட்டுக் கொண்டவர்களை தாரகன் சிங்கமுகனை நிறுத்துகிறார். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய அண்ணா இறந்து விட்டான், நாங்களும் அடியை நினைக்கிறோம், நாங்கள் இப்பொழுது இறக்கப் போகின்றோம் யாக குண்டத்திலே என்று சொல்ல, அவ்வளவுதானே, எதற்காகப்பா இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிவபெருமானை காண்பதற்காக சிவனிடத்திலே இருந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் இந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்ல, கவலைப்பட வேண்டாம் என்று தேவகங்கையை அந்த யாக குண்டத்திலே வரவழைத்து பாய்ச்சுகின்றார். சூரபத்மனானவன் தன்னுடைய உயிரை மீண்டும் பெற்று வருகின்றான். வந்தவுடனே எல்லாரும் பரம சந்தோஷமடைகின்றார்களாம். தேவர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். இறந்தான் என்று நினைத்தோம், இந்த சேனைகள் அனைத்தும் நம்மை புடிப்புடியாக ஆக்கப் போகின்றது என்று நினைத்து பயப்படுகின்றார்களாம். அப்பொழுது வயோதிக அந்தனர் வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு ரிஷபாரூடராக பார்வதி சகிதராக காட்சி கொடுக்கிறார். விழுந்து விழுந்து வணங்குகின்றார்களாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம், உங்களுக்கு என்ன வேண்டும், இவ்வளவு காலம் என்னை நினைத்து நீ தபம் செய்திருக்கின்றாய், இந்த யாகத்தை செய்திருக்கின்றாய், உன்னுடைய உடலையே அறுத்து போட்டு இருக்கின்றார், மிகச்சிறந்ததான உன்னுடைய யாகத்தை நினைத்து நாம் மகிழ்ந்தோம், வீர யஜ்யத்தை கண்டு மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டுமோ கேன்று என்று கேட்டவுடனேயே அவன் பார்த்தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்த இந்த சூரபத்மன் இறைவனிடத்துல என்ன கேட்டிருக்க வேண்டும், உங்களை குடு என்று கேட்டால் எல்லாமே கிடைச்சிருக்கும். சிவனிடத்திலே இவ்வளவு வீரவேள்வி செய்து இவ்வளவு கொடூரமாக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது வேள்வி செய்திருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உன்னை கொடு என்று கேட்டால் எல்லாமே கிடைத்திருக்கும், எது கிடைக்கத்தக்கதோ எது கிடைக்க வேண்டுமோ அதை கேட்கல. அங்கேதான் அவர்களுடைய குணமானது வெளிப்படுகின்றது. அவ்வளவு கொடூரமான தபஸ் செய்து வேற யாராலையும் செய்ய முடியாத தபத்தை அவர்கள் செய்து சிவத்தை அடைய வேண்டும், சிவத்தை அடையவில்லை, அவத்தை அடைந்தார்கள். அவ்வளவுதான், அவஸ்தைன்னு சொன்னாலும் சரி, அவம் என்கின்ற பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களுக்கும் நானே ஏக சக்கராதிபதியாக ஆக வேண்டும், நான் எங்கும் செல்வதற்கு எல்லா இடத்திலையும் செல்லக்கூடியதற்கு ஒரு ரதம் வேண்டும், தேவர்கள் மற்ற யாரு இருந்தாலும் சரி எல்லாரையும் வெல்லக்கூடிய படைக்கலன்கள் எனக்கு வேண்டும், நான் அழியாத வரம் பெற வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கிறான். அப்ப சிவபெருமான் நகைத்தாராம், அப்படி ஒன்றும் யாரும் இறக்காமல் இருக்க முடியாது, உனக்கு வரம் தருகிறேன், என்ன வரம் தருகிறேன், இங்க இருக்கக்கூடிய 1000 கோடி 1000 கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. மணிக்கவாசகர் சொல்லும் பொழுது பலமுறை பார்த்திருக்கிறோம், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அளப்பெருந்தன்மையும் வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விழுந்தன என்று பாடுவார். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது 1000 கோடி அண்டங்களுக்கு மேலே இருக்கின்றன. அதற்குள்ளே 1008 அண்டங்களுக்கு 108 யுகங்கள் நீங்கள் ஆழ்வீர்கள். ஒன்னும் அழியாவரமெல்லாம் ஒன்றும் கொடுத்துள்ள 108 யுகங்கள் நீ ஆழுவாய். உனக்கு எங்கும் நினைக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆக்ஞா சக்கரம், ஆளக்கூடிய சக்கரத்தை உனக்கு தருகிறேன். எங்கும் நினைத்த இடத்திலே, நினைத்த இடத்திற்கு, நினைத்த க்ஷணத்திலே செல்லும்படியாக இருக்கக்கூடியதற்கு சிம்ம வாகனத்தை கொடுக்கிறேன், ரதத்தை கொடுக்கிறேன். என்னுடைய படைக்கலங்கள், யாராலேயும் வெல்ல முடியாத என்னுடைய படைக்கலத்தை கொடுக்கிறேன் என்று இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய தேர், ஆக்ஞா சக்கரம், சிம்ம வாகனம், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்னை, பாசுபத அஸ்திரம், வஜ்ரமான உடல், மிகச்சிறந்த வீரம் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லோருக்கும் பலவிதமான படற்கலங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து மீண்டும் தேவகங்கையை விண்ணுலகிற்கு அனுப்பி அத்துணை பேருக்கும் வரவலம் கொடுத்தவராக சிவபெருமான் அந்த இடத்திலே இருந்து திரும்பிச் செல்லுகிறார். சென்றவுடனேயே மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். இங்கே திரும்பி வந்தவர்களெல்லாம் சுக்கராச்சாரியாரையும் அசுரேந்திரனையும் தன்னுடைய தாயான மாயையும் கண்டு எல்லாரும் வணங்குகின்றார்கள். இங்கே சிவபெருமான் சொல்லும் பொழுது மிக அழகாக கச்சியப்பருடைய பாடல் வரும். சிவபெருமான் சொன்னாராம், எல்லாவற்றிற்கும் ஒரு இஃப்ட் கிளாஸ் போட்டுத்தான் பகவான் வைக்கிறார். தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி முழிந்திடும் நுங்களை தாவிநாதனம் சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்லுபவர். நீங்க வந்து எப்படி திரிமூர்த்திகள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் உண்டோ, அதே போல நீங்கள் சூரபத்மன், சிம்மபத்ரன், தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் எல் தேவர்களாலேயும் தொழப்படக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய நீங்கள் குறைவில்லாத எம்முடைய சக்தி ஒன்று தவிர வேறு யாராலேயும் உங்களை வெல்ல முடியாது. தாவிநாதனம் சக்தி ஒன்றே அதால் ஏவர் வெல்பவர் என்று இயம் விளம்பி மேல் ஈருராத இரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும், அதாவது இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய ரதத்தையும், தன் பெயர் சொல்லக்கூடிய அதாவது பாசுபத அஸ்திரம் அதையும் கொடுத்து வேறு வேறு மிக அருள் செய்து மேல் 6 சேர்சடை ஆண்டதை ஏறினார். ஆற்றை அது கருணை வேறொன்னு, அவ்வளவு தபஸ் செய்த பகீரதனுடைய தவத்திற்கு இறங்கி எப்படி ஜடாமுடியிலே கங்கையை தன்னுடைய சடையிலே ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இவர்களுடைய தவத்திற்கு இறங்கினவர். ஏன் கச்சியப்பர் இதை போடுகிறார்னா, தபஸுக்கு இறங்குகிறார். அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு பலன் கொடுக்கிறார். எந்த காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அந்த பலனை இறைவன் கொடுத்து விடுகிறார். இங்கேயும் அந்த பலனை கொடுத்து விடுகிறார். நல்ல விஷயத்துக்காக வேண்டும் என்று பகீரதன் தவம் செய்த பொழுது அங்கே அவனுக்கும் அருள் செய்கிறார். இங்கே நான் ஆட வேண்டும், நான் ஏக சக்கராதிபதியாக 1008 அண்டங்களை ஆட வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கும் பொழுது இவனுக்கும் அருள் செய்கிறார். அவருக்கு வந்து தேவரா, மனுஷனா, மிருகமா, இல்ல ராட்சசனா, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு உள்ள பலனை க்ஷிப்ரப்ரசாதமூர்த்தி என்ற பகவானுக்கு பேர், அவர் கொடுக்கிறார். பரமேஸ்வரர் அவர் கொடுத்தாராம். அங்கே வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இதே சமயத்துல முதல்லயே பார்த்தோம், காசியபரை பிரிந்து செல்வதற்காக மாயையானவள் கிளம்புகிறாள். ஐயோ என்னை விட்டு போகாது என்று கதறுகிறார். அவள் சொன்னாள், நான் என்னுடைய பேர் சுரசைன்னு பேரு, இந்த அசுர குலத்தை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய எடுத்து குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். வந்த காரியம் நிறைவேறியது, என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது என்று சொல்லி வணங்கி சென்று விடுகிறாள். அவள் உண்மை பேசுகிறாள். இங்கே தன்னுடைய நிலையில் இருந்து தவறிய காசியவரை தான் சொன்னேன், புலம்புகின்ற அந்த காமத்தியிலே வந்து விழுந்து கொண்டிருக்கிற காசியவரை பிரம்மர் வந்து தேற்றி, நீ இப்படி செய்வது தகாது, இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாய், தவம் செய்வாய் என்று சொல்ல காசியவரானவர் அங்கே தவம் செய்கிறார். இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வந்தவர்களுக்கு சுக்கராச்சாரியார் மீண்டும் உபதேசம் செய்து, இங்கே 3 விதமான உபதேசங்கள்ல இருக்கும், இந்த உபதேசங்களை செய்து நீங்கள் இந்த உல எவ்வளவு காலமும் உங்களை அடக்கி வைத்தவர்களை எல்லாம் அடக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு நியதி. நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் அங்கே உபதேசம் செய்கிறார். அது எல்லா தத்துவக்கு தத்துவம், அதாவது யார் பேசினாலும் தத்துவம் இல்லை, எது சரியானதுன்னு ஒண்ணு, உண்மையானதுன்னு ஒண்ணு உண்டு இல்ல. வேத மார்க்கமாக வேத நதி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க என்று பாடுவார். ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். அதே போல இதுதான் சரி என்று உண்டு உண்டு. நம்முடைய வாக்கினாலே எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அவை பாட்டி பாடுவாள். வாக்கு இருந்தா போதும், இதுதான் சரின்னு சொல்ல முடியும், எதை வேணும்னாலும் ஸ்தாபிக்க முடியும். சொல்றதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த பழைய காலத்துல கரிகாலனுடைய காலம் எப்படி இருந்தது, கரிகால சோழனுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, அதுல அந்த புலவர் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பாடுகிறார். பாடியவர் இந்த எப்படி இருந்ததுன்னா, இந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாம் நெல்லை காய வைத்திருக்கிறார்களாம் அன்றைக்கு சமைக்க வேண்டும் என்று. அப்ப கோழியான அந்த வந்து மேய்கின்றது, மேயும் பொழுது காதலியர்களுடைய தங்க குழையை எடுத்து அந்த கோழியை எரிந்து விரட்டுகின்றார்கள் என்று ஒரு இந்த இடத்துல ஒரு வரும் பாடல் வரும். இதுக்கு என்ன பொருள், அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள், கோழியை விரட்டுறதுக்கு கல்லாய கல்லவே ஒரு குச்சியோ ஏரியல தங்க குழையே இருந்தார்கள், இவர்களுக்கு தங்கம் அவ்வளவு மதிப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு இருந்தது. இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். ஆனால் இதுக்கு இன்னொன்று, தங்கத்தை விட அப்ப நெல் ரொம்ப ஸ்கேர்சிட்டி, அது கிடைக்கல, நெல் கிடைக்கக்கூடிய அதாவது விளைநதிக்க தக்க பொருளாக இருந்தது. தங்கம் போனாலும் பரவாயில்ல, நெல்லு வேணும்னு சொல்லிட்டு தங்க குழியை எடுத்து எரிந்தார்கள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிச்சா இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்லலாம், சொல்லக்கூடியது இது இப்படியும் பார்க்கலாம் தான். ஒரு குவளை இருக்கிறது, குவளையிலே நீர் இருக்கிறது, பாதி தண்ணீர் இருக்கிறதுன்னு சொல்றதா இல்ல பாதி காலியா இருக்கிறது என்று சொல்றதா, ரெண்டும் உண்மைதான். ஆனா சொல்லக்கூடிய முறை வேறு, இங்கே சொல்லுவது தவறுதலாக அமையும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ஒருத்தருக்கு பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்த, பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வண்டி பஸ்ஸோ காரோ போறோம், உங்களுக்கு சடன் பிரேக் போடுறதுக்காக என்ன பண்றோம், பிரேக் போடுறோம். இந்த சடன் பிரேக் போடுறது எதுக்காக, வண்டி உடனே நிக்கணுங்கிறதுக்காக, அதாவது முன்னால போகக்கூடாது, அந்த இடத்துல டக்கு நிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், சடன் பிரேக் போடுறோம். சரிங்களா, இந்த சடன் பிரேக் போட்டா வண்டி நிக்குது, ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம முன்னாடி போகிறோம். இப்ப நம்ம முன்னாடி அந்த வேகத்துக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா, இப்ப சடன் பிரேக் போட்டா என்ன ஆகணும், இவன் முன்னாடி போக கூடாது. ஆனா சடன் பிரேக் போட்ட அப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி போறோமே, அது சடன் பிரேக் நம்ம முன்னாடி போறதுக்காக தான் போட்டது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் தர்க்கம்னு பேர், அதாவது தவறுதலான தர்க்கம்.